லட்சுமணனை பொறுத்த வரைக்கும் தன்னை பார்த்து தான் கைங்கரியம் பண்ணணும். ஆனால் பரதனை பொறுத்த வரைக்கும் ராமன் என்ன ஆணையிடுகிறாரோ அவர் திருவுள்ளப்படிதான் நடக்க வேண்டும். இந்த வித்தியாசம் தான் லட்சுமணனும் பரதனுக்கும் சேஷத்துவத்துக்கும் பாரதந்திரத்துக்கும். அவரை பார்த்து செய்யப்படுவது காட்டப்படுவது பாரதந்திரியம், நம்மை பார்த்து செய்யப்படுவது சேஷத்துவம். இன்னும் ஒரே ஒரு திட்டாந்தம் சொன்னா என்ன நன்னா புரிஞ்சிடும். மற்ற எல்லா ஆழ்வார்களுக்கும் இருந்தது சேஷத்துவம், பெரியாழ்வாருக்கு இருந்தது பாரதந்திரியம். அங்கேயும் வித்தியாசம், எப்படி ராமாயண புருஷர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கோ அதே போல ஆழ்வார்களுக்குள்ளயும் வேறுபாடு இருக்கு. எந்த ஆழ்வாரும் பெருமான சேவிச்ச உடனே என்ன பிரார்த்திக்கிறார், இந்நின்ன நீர்மை இனியாமுராமை இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய், என்னை இனிமே இந்த பூலோகத்துல வச்சுடாதே தாங்காது உடனே மோட்சம் கொடு. இதன் ஆழ்வாரே திருவிருத்தத்துல பிரார்த்திக்கிறார், போய் நின்று ஞானமும் பொல்லாவுழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுராமை இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாயின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப தனக்கு என்ன வேணும்னு தான் கேட்டார். ஆனா பெரியாழ்வார் ஒத்தர் மட்டும் மதுரா நகரத்தில் தெற்கு மதுரையிலே ஆகாசத்துல பெருமான் கருட வாகனத்தில் எழுந்துருளின உடனே இந்த துஷ்ட தேசத்தில் துஷ்ட காலத்தில் தேவரீர் போய் இப்படி வரலாமா, எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி கண்ணா இருக்குமா, என்னென்னமோ கண்ணெல்லாம் சொல்ல மாட்டோமா, அப்படி கண்ணு எத்தனையோ பேருக்கு இருக்குமோ இல்லையோ. நல்ல அழகான ஒரு குழந்தை இருந்ததுன்னா எல்லா கண்ணும் ஒரே கண்ணா பாக்குமா, அதுக்குதான் திருஷ்டி சுத்தி போடுறோம், சுத்தி போட்டுட்டு படபடான்னு வெடிச்சது ரொம்ப கண்ணுபட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ற அளவுக்கு மூத்த பெண்கள்லாம் வீட்டுல ஆறாம் திருஷ்டி சுத்தி போதா வெடிச்சு பாருங்க, படிக்கார கட்டி போட்டிருக்கோம் அடுப்புல போட்ட உடனே வெடிக்கிறது பாருங்கவா, தொடப்ப கட்டையை வச்சு போடுவா போட்டா அது வெடிச்சதுன்னா சொல்லுவா. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒண்ணு வச்சிருக்க முடியல, இப்போ இதெல்லாம் சுத்தி போட வேண்டியது பகவானுக்கு தான். ஏன்னா அவருடைய புறப்பாடு கண்டுருளி உள்ள வருகிறார்னால் திருவந்தி காப்பு மண்டபம்னு வச்சிருப்பா, திருவந்தி காப்பு திருவந்தி காப்புன்னு சொல்ல முடியல. அந்திங்கிறது மாலை சாய்கிற பொழுது, பொழுது சாயிற நேரம், அந்த அந்தி காலத்துல தான் இந்த கண்ணு அந்த கண்ணு எல்லா கண்ணும் படுமா. அந்த சாயங்கால நேரத்துக்கு பெருமானுக்கு ஒன்னும் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் காப்பிடுதல். பெரியாழ்வார் பத்து பாசுரம் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமானுக்கு காப்பிடுதல் காப்பிடல் காப்பிடல்னு பாடியிருக்காரு இல்லையோ. அப்ப நமக்கு தோணும், ஏன் அந்த பெருமாளை சேவிச்ச உடனே எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்க மாட்டாரா, இவர் அடுத்த நிமிஷம் யானை பேர்ல இருக்கிற மணியை தாளமா வச்சுக்கிறார், பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவிதிருக்காப்புன்னார். மத்த எல்லா ஆழ்வார்களும் நான் எப்ப மோட்சம் போறதுன்னா, பெரியாழ்வார் ஒருத்தர் மட்டும் உன் திருவடி சௌக்கியமா இருக்கணும்னா. அப்ப அவர் அவனைத்தான் பார்த்திருக்காரே தவிர தன்னை பார்க்கலையோ இல்லையோ. பரதனுடைய நிலையில் பாரதந்திரத்தை வெளிப்படுத்தியவர் பெரியாழ்வார், லட்சுமணனுடைய நிலையில் சேஷத்துவத்தை வெளிப்படுத்தியவர்கள் ஏனைய ஆழ்வார்கள். இப்படிங்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுதோ, இது சேஷத்துவம் பாரதந்திரம். இப்ப மேற்கொண்டு சேஷத்துவம்னா நம்ம ராமானுஷர் ரொம்ப ஆச்சரியமா அதுக்கு ஒரு விளக்கம் சாதித்துள்ளார், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எதை சேஷத்துவம் நம்ம தப்பா புரிஞ்சுட்டோங்கிறதையும் பார்ப்போம். யாராரு சேஷத்துவத்துல நன்னா நின்னுருக்கா அப்படிங்கறதையும் விளக்கமா விண்ணப்பிக்கிறேன். ராமானுஜர் சாதிக்கிறது சேஷன்னா யாரு தெரியுமோ, சேஷத்துவம் உடையவன்னா யாரு தெரியுமோ, பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்துவமேவ எஸ் ஸ்வரூபம் சேஷா பரசேஷி. இவன் தான் சேஷன், இவனுக்கு மேல ஆறு பிரதியோகி சம்பந்தி பிரதி சம்பந்தியா இருக்கானோ அவன் சேஷி. பிரதி சம்பந்தின்னு ஆறு தெரியுமா, அப்பாவுக்கு பிள்ளைனா பிரதி சம்பந்தி, ஏன்னா மகன்கிற பேர் நிலைக்கிறதுக்கே அப்பா இருந்தா தானே, மகன் நிலைக்கணும்னா அம்மா இருந்தா தானே, அவதான் பிரதி சம்பந்தி. அத போல சேஷனுக்கு யார் பிரதி சம்பந்தியா இருப்பா, சேஷி, சேஷி தானே இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த ரெண்ட மட்டும் ரொம்ப ஆச்சரியமா விளக்கிறார் ராமானுஜர், பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்தமேவ எஸ் ஸ்வரூபம் சேஷா பரசேஷி. அடுத்த ஒரு மணி நாள் உபன்யாசம் முடியறதுக்குள்ளே இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை இப்ப மனப்பாடம் ஆயிடும், ஆனாத்தான் இது புரியும். ஏன்னா நீங்க கேட்டுட்டு எழுந்து போயிட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் அங்க திரும்பி போனவனும் பரகதா பரகதா என்ன, அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு தெரியல, அழுத்தினப்ப பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்தமேவ எஸ் ஸ்வரூபம் சேஷா. அவன் தான் சேஷன், யாரு சேஷன், அவனுக்கு இருக்கிற இயற்கை தன்மை இது. ஒவ்வொன்றுக்கு ஒரு புஷ்பம் இருந்தா புஷ்பத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும், மாணிக்கம் இருந்தா மாணிக்கத்துக்குன்னு தன்மை இருக்கணும், அத போல ஜீவாத்மான் இருந்தாலே ஒரு தன்மை இருக்கணும் இல்லையா, அது எது, அதுதான் சேஷத்துவம். அந்த சேஷத்துவம் ஜீவாத்மாவுக்கு ஒரு அடையாளம். இப்ப பாருங்க இது ஏலக்காய் இல்லையா, இதுக்கு அடையாளம் சொல்லுன்னு சொன்னால் பச்சை வர்ணத்துல இருக்கும், அதுக்குன்னு ஒரு வாசனை நன்னா இருக்கும், அது சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் நன்னா இருக்கும். இதே இப்ப முந்திரி பருப்பு வாங்கிடுறோம் அதுக்குன்னு அடையாளம் இருக்கும், இப்போ அரிசி வாங்கிடுறோம் அடையாளம் இருக்கு போறது, இது என்னது சுவாமி, இதுவா சாப்பிடுற பொருள்னு அர்த்தம், சுவாமி இது ஒரு அடையாளமா, சாப்பிடற பொருள்னா என்ன, முந்திரி பருப்பா, பாதாம் பருப்பா, கல்கண்டா, பாலா, சக்கரை பொங்கலா, புளியோதரையா, எத்த சொல்ல வரீர்னா? இப்போ சாப்பிடற பொருள்னு சொல்ல வந்தேன், ஏன்னா விளையாட்டு பொருள் அல்ல சொல்ல முடியும். இது விளையாட்டு பொருள்னா அதுக்கு அடையாளமே வேற, சாப்பிடற பொருள்னா அதுக்கு அடையாளமே வேற. குழந்தை அப்படி போயிட்டு இருக்குச்சே, பந்து எடுத்து வாயில வச்சு நக்கறதுக்கு பார்க்கும், அதெல்லாம் கிழப்படு, அது விளையாடுற பொருள், சாப்பிடாதேன்னு சொல்ல முடியும். அப்ப இதுக்கு இருக்கிற அடையாளம் வேற, மற்றபடிக்கு அடையாளம் வேற. சேஷத்தம் இருந்தால் நமக்கு என்ன அடையாளம்? நமக்கு சேஷத்தம் இருக்குன்னால் எந்த அடையாளத்தோட இருக்கணும்னால் பகவான் பரன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, பரன் 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 தான் பகவான் சொல்றோம். பரபரன் பரந்திரமன் நிப்பல்லுலகீர் தெய்வம் மத்தில்லை பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். பரன் பரன் பராத்பரன் சொல்ல முடியும், அப்படின்னா அவனை காட்டில மேம்பட்டவனே இல்லாதவன் அர்த்தம். அவ்வளவு உயர்ந்தவர் பரம். பரகத அதிசய ஆதானேச்சயா, அந்த பெருமானுக்கு நிமிஷந்தோறும் வினாடி தோறும் ஏதோ ஒரு பெருமை சேர்ந்துட்டே இருக்கணுமா. இந்த காரியத்தை செஞ்சா பகவானுக்கு பெருமை கூடும், பெருமை அவர் கூடுமா சுவாமி? அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டது இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் ஏதோ நல்ல ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் பாக்குறாப்புல இருக்கும், இன்னும் ரொம்ப எல்லாம் நல்லா ஆயிட மாட்டோம், சுமாரா பாக்குறாப்புல இருக்கும். அதுவும் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, பாக்குறதுக்கு பயமா இருக்கும். அதுக்காகத்தான் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி எல்லாத்தையும் வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு வராரே சுவாமி, எதுக்கு இதெல்லாம் பாக்குறாப்புல இருக்க வேண்டும் இல்லையா? இப்போ சில பேர் நம்மள அடையாளமே தெரியாது, நல்லா அலங்காரம் பண்ணிட்டே அவளை வெளியில பாத்துருப்போம், திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருப்போம், அதெல்லாம் ஒன்னும் பண்ணிட்டு தயாரா இருந்திருக்க மாட்டா. திடீர்னு பாக்குறது யாரு, இவரைத்தானே நம்ம பாக்கணும்னு வந்தோம், இவர் தானா இல்ல வேற யாராருமானே தெரியாத பட போறோம். கிராமத்துல இருக்கிறவாள் அலங்காரம் பண்ணிக்க மாட்டா, நகரத்தில் இருந்து அநேகமா அலங்காரம் உண்டு. 18ஆம் மாடியில இருந்து குப்பை கொட்டுறதுக்கு கீழே வரணும்னா கூட அலங்கரிச்சுட்டுதான் வந்து கொட்டுவோம், அது நகரத்திலே. ஆனா கிராமத்துல எல்லா காரியத்தையும் வெறும தோல்ல துண்ட போட்டு முடிச்சுட்டு போட போறப்ப நம்ம அலங்காரம் பண்ணிட்டா ஒரு மாதிரி இருக்க போறோம், பண்ணிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்க போறோம். அப்ப ஏதோ ஒரு அதிசயம் நமக்கு தான் வருது, இத பண்ணிண்டா சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோம், ரெண்டு நாள் அசுவம் கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போறது. ஆனா வந்த உடனே கோவில் பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டோம், இப்பதான் ஒரு நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அதே மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் மட்டும் இல்ல, இப்போ நம்ம ஒரு பானை சாப்பிடுறோம் பாருங்க, கார்த்தால எழுந்து அதை சாப்பிடலன்னு ஆயிடுச்சுன்னா இவாளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஒருவேளை திருமந்திரத்தை இழந்துட்டாலும் துவயமே இல்லாத படுத்தோ ஆத்மாவுக்கு உயிரே போடுத்தோங்கிற அளவுக்கு அது இருந்தாத்தான் மேல எதுவுமேங்கிறோம் பாருங்கப்போ. பாலா இருந்தா தேவையில்ல, அதை நான் தப்பு சொல்லல இப்போ, ஆனா அந்த பாலுக்கு ஒரு வர்ணத்தை மாத்தி அதுக்கு ஏதோ சேர்த்து அதுக்கப்புறம் சாப்பிடுறோமோ இல்லையோ, சாப்பிடுறதுன்னா அதுதான் இப்போ உற்சாகம். மேற்கொண்டு நமக்கு நல்லா உற்சாகமா பெருமாள் சேவைக்கு வரணும், ஓட்டி சேவா காலத்துக்கு வரணும்னாலே சாப்பிட்டாத்தான் சொன்னேன். உபன்யாசி வரணும்னா இப்படி பலதுக்கு அடிமைப்பட்டிருக்கோம், இப்போ விட்டுத்தான் பாக்கணும், எதற்குமே அடிமைப்படுறது கூடாது. நிறுத்தி பாருங்களேன், ஒரு நாலு நாள் நிறுத்தி பார்ப்போம், ஒன்னும் உயிர் பட போறது இல்ல. பாப்பாடே நாலு நாள் நிறுத்தினா கூட அந்த உயிர் போகா தெரியுமோ? ஏன் பல அறிஞர்கள் பெரியோர்கள் எல்லாம் 40 நாளைக்கு பட்டினி இருந்திருக்கா, 50 நாளைக்கு பட்டினி இருந்தாலும் கேள்விப்படுறமே, ரொம்ப திருடமாத்தான் இந்த சரீரத்தை பெருமாள் உருவாக்கி வச்சிருக்கா. நாம அதனோ பஞ்சடைஞ்சு போயிடும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்போ ஒரு 2 நாள் ஆகி சாப்பிடல, சாப்பிட்டோம் உடனே ஒரு உற்சாகம் வருது இல்லையோ. இத போல நமக்கு வர்றது புரியுது, அலங்காரம் பண்ணிண்டா அழகாவும், சாப்பிடலன்னா பட்டினியில கண்ணு பஞ்சடைஞ்சிரும், சாப்பிட்ட உடனே உற்சாகம் வந்துடும், நமக்கு அதிசயம் ஏற்படுறது தெரியுது. நமக்கு ஏதோ ஒன்று பண்ணலன்னா அதிசயம் படுறது, பண்ணா அதிசயம் வருது. இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்றது, பகவானுக்கு அதிசயத்தை ஏற்படுத்தும் செயல்கிறது. அப்படின்னா என்ன உண்மையா இருக்கணும்னா, மாலை சாத்தாட்டா நன்னா இருக்க மாட்டார், மாலை சாத்தின்டா நன்னா இருப்பார். இன்னைக்கு பிரசாதம் அவருக்கு கண்டுரளை பண்ணாட்டா முகம் சுணங்கி போடும், பிரசாதம் கண்டுரளை பண்ணா உற்சாகம் ஆயிடுவார். இன்னைக்கு புறப்பாடு உண்டுன்னு சொன்னா உற்சாகமா இருப்பார், இல்லேன்னு சொன்னா உற்சாகம் போயிடும்னு இப்போ ஒண்ணு ஒத்துண்டாகணும் இருக்கு. அதை ஒத்துண்டாத்தான் அதிசயத்தை ஏற்படுத்தும் செயல்னே ஒண்ணு இருக்க முடியும். ஏன்னா எனக்கு ஏதோ அதிசயம் ஏற்படுத்தும் செயல், பாலை சாப்பிட்டா, புளியோதரையை சாப்பிட்டா, புதுசா யாரா நீங்க வேட்டி வச்சு கொடுத்தா, அதுவும் மயில் கண் வேட்டி வச்சு கொடுத்தா நல்லா சிரிப்பேன், சாதா வேட்டி கரை வேட்டி கொடுத்தா சுமாரா சிரிப்போம். நல்ல மயில் கண் வேட்டினால் அப்ப பகவான் இடத்துல என்ன ஆகும்னா, நான் 100 ரூபாய் கொண்டு போய் சேர்த்தேன்னால் அப்ப அவர் சுமாரா சிரிக்கணும், சரி 500 ரூபாய் சேர்த்தேன்னா நீ நன்னா சிரிக்கணும், 1000 ரூபாய் சேர்த்தா இன்னைக்கு முழுக்க நீ தான் பக்கத்துல இரு அப்படின்னு சொல்லுவரா? சொல்லவே மாட்டேங்கிறார். அது 5 போட்டாலும் 100 போட்டாலும் ஒரே மாதிரி இருக்காருண்ணா சுவாமி. அப்ப இவருக்கு எப்படி அதிசயத்தை ஏற்படுத்துறதுனே தெரியல எனக்கு. இப்போ அவருக்கு அதிசயத்தை ஏற்படுத்தும் செயல்னு முதல் வார்த்தை வருது. இப்போ முதல்ல அவருக்கு அதிசயம் உண்டா? கண்டிப்பா உண்டு. எப்படி உண்டுனா வித்தியாசம், இப்போ நமக்கு வர்ற அதிசயம் எல்லாம் கர்மாதீனம். கர்மாதீனம்னா பசி, பட்டினி, அழகு, அழகின்மை, படிப்பு, படிப்பெண் எல்லாம் கர்மத்தினால நாம அனுபவிக்கிறோம். புத்தர் உயரமா இருக்கார், குள்ளமா இருக்கார், இன்னாரு பிறந்திருக்கார், புத்தி இருக்கு, புத்தி இல்ல, இதெல்லாம் கர்மத்தினாலே. ஆனா பகவானுக்கு கர்மத்தினால எந்த அதிசயமும் ஏற்படாது. அது அவருக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவருடைய கிருபையினால அவருக்கு எல்லா மாறுபாடுகளும் வரும். அவருக்கே கருணை இருக்கும் இல்லையோ, அந்த கருணையோட இன்னைக்கு கூட்டம் ஓஹோன்னு இருந்துன்னு வச்சுக்கோ, கருட சேவைக்காக இன்னைக்கு கேவலசம் ஒரு 10,000 பேர் திருக்கணவரத்துக்கு வந்திருப்பா போல் இருக்குன்னா நிஜமாவே ரொம்ப நல்லா சிரிப்பார். ஆனா இன்னைக்கு ஆள்லாம் ரொம்ப குறவான், என்னன்னு தெரியல, ஒரே மழை. ஆனால் 500 பேர் தான்னா கொஞ்சம் சுணக்கமா தான் இருப்பார் பெருமாள். நீங்க முகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சுவாமி, கடைசியில எனக்கும் முகம் சுணங்கிறது, சௌரி பெருமாளுக்கு முகம் சுணங்கிறது. என்னால் எனக்கு சுணங்கினது அனாதிகால பாபத்தாலே, ஆனா அவருக்கு சுணங்கினது இன்னொரு 100 பக்தர்களை கட்டாட்சித்து மோட்சத்தை கொடுக்க முடியலையேங்கிறதுனாலே. அப்ப அது வேற, இது வேற இல்லையோ. இதுன்றது தாழ்ந்ததுல சேர்த்தி, அதுங்கிறது உயர்ந்ததுல சேர்த்தி. நான் அழுதேன்னு சொன்னா தோஷம், பகவான் அழுதார்னா குணம். இது தப்பா இருக்கு சுவாமி. இன்னார் உடைச்சா மண் குடம், இன்னார் உடைச்சா பொன் குடம்னு ஒண்ணு சொல்றது உண்டு தெரியுமா? மாமியார் உடைத்தா தான் அது இந்த குடம், மருமகள் உடைச்சு விட்டாள்னா அது பொன் குடம்னு சொல்றமோ இல்லையோ. அத போல அழறது சௌரி பெருமாள் அழறா, நானும் அழறேன். நாழ்தா தாழ்ந்ததுங்கிறீர், அவர் எழுதா மட்டும் வசந்ததுங்கிறீரே, இது என்ன சுவாமி நியாயம்? நாழ்தா குற்றம், அவர் எழுதா நல்லதானால் எப்பவுமே ரொம்ப பெரியவன் இறங்கி வந்து ஒண்ணு பண்ணா அதைத்தான் உலகம் கொண்டாடும். சின்னவன் சின்ன செயலை செய்தா கொண்டாடவே மாட்டான். ரொம்ப பெரியவத்தர் இறங்கி வந்திருக்காருன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம எல்லாம் தேர் இழுக்கிறோம், தப்பத்துக்காக எல்லாரும் வருவோம். அப்போ நம்ம படம் எல்லாம் எடுத்தெல்லாம் போடவே மாட்டான். அதே பிந்தூர் பிரதான மந்திரி, யார் தேச பிரதான மந்திரியோ அவர், நான் இந்த வருஷம் தெப்பத்துக்கு வரதா இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அந்த தயத்தினுடைய ஒரு சின்ன நுனியை மட்டும் அப்படி பிடிச்சி வச்சிருப்பா, அதுக்கு பொன் பட்டெல்லாம் சுத்தி எல்லாம் வச்சிருப்பா, அதுக்கு பக்கத்துல பட்டாசு எல்லாம் வச்சிருப்பா. இவர் வந்த சமயத்துக்கு அந்த தயத்தை அப்படி தொடுவார், வேற ஒண்ணு இழுத்துல மாட்டார், அதை வந்து அப்படி தொடுவார். தொட்ட உடனே அதை சரியா படம் எடுத்து மறுநாள் கடத்தால வந்துடும். நிஜமாவே இந்த தொப்பம் 10 நாளா இன்னிலேந்து கட்டுறா பாருங்க, பீப்பா எல்லாம் இன்னிலேந்து கொண்டு போட்டுருக்காள் இல்லையோ. அவரை கேட்டா சொல்லுவார், 10 நாளா நான் சிரமப்பட்டு கட்டிருக்கேன் தொப்பத்தை, எம் படத்தை ஒத்துருவே போட்டதா தெரியல. சாமி அவர் வந்தாராம் தொட்டாராம், படம் வேற வந்திருக்கே, இது நியாயம் இல்லையென்னால் இதே மண் குடம் பொன் குடம் தான், இது வேற ஒண்ணும் கதையில. இப்போ மாமியார் உடைத்தா என்ன குடம், மருமகள் உடைத்தா என்ன குடங்கிற மொழியோ, காரணம் என்ன? இப்போ ரொம்ப பெரியவர் இறங்கி வந்தா தான் அது செய்தி ஆகும். நான் கீழே இருக்கிறவன் என்ன பண்ணாலும் செய்தி ஆகவே ஆகாது, இதுதான் உலக வழக்கம். அத போல சௌரி பெருமாள் கர்மமே தீண்டாதவர். அப்படி இருக்கிறவர் ஒரு பக்தனை பார்த்தா சிரிக்கிறார், பக்தன் இல்லேன்னு அழறானா அதுதான் உயர்ந்தது. நான் நித்தியமே அழறவன் கர்மத்தினாலே, நான் அழறத பத்தி யாரும் தெரிய பார்க்க மாட்டார். ஆனா பெருமானே பார்த்து, ஓ இந்த பக்தன் இன்னைக்கு நாம கட்டாட்சிக்க முடியலையேன்னு மனம் ஏங்கும்னு சொன்னால் அது ரொம்ப உயர்ந்த விஷயம் இல்லையோ. அதை போய் குற்றம்னே சொல்லவே மாட்டார்கள். அத பெருமானுடைய நன்மை, அவனுடைய குணம் என்றுதான் எப்போதும் கூறுவார்கள். ஆகவே அவருக்கு இப்ப உண்டு, இப்போ இவர் 4 பேர் வந்திருக்கா, 400 பேர் வந்திருக்காருன்னா ஒரு அதிசயம் வரும் அவருக்கு. அதத்தான் அதிசயம்னு சொல்ல வரா இருப்போம். ஏன்னா பெருமானுக்கு அதிசயத்தை ஏற்படுத்த முடியுமா? புளியோர் கொடுத்தா தத்யானம் கொடுத்தாலும் சிரிக்க போறாரா? நாள் சிரிப்பார், ஆனா கர்மாதீனமா சிரிக்க மாட்டார், அழமாட்டார். கிருபாதீனமா சிரிப்பார், அழுவார். தன்னுடைய கருணையினால் அவர் சிரிக்கிறார், அழுகிறாரே தவிர. இப்ப சீதையை தொலைத்தார், அழுதார், கேட்டா என்ன சொல்லுவா? நாடகம் பாக்குறவாள்லாம் இவ அழுவா, சீதை காணுமே இந்த மாதிரி ராமன் சமப்படுறாரு. சில பேர் ரொம்ப வறண்ட உள்ளம், அவ தட்டி எனக்கு இதை விட காசு கொடுக்கறதா இருந்தா நான் இன்னும் நன்னா அழுவேன் என்னமோ, அவ நடிக்கிறத பார்த்து அழுதுட்டு இருக்கே. இப்போ இதெல்லாம் நடிகர்கள் நடிச்சுட்டு காணுவா, துளி கூட ஈவிறக்கமே இல்லை. யார் வேணா நடிச்சுட்டு போறா, கதை ராமன் தானே. இப்போ அப்ப ராமன் அப்படி நினைச்சிருப்பா, நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டியானால் அவன் பதில் சொன்னா, ராமனே நேர வந்து இந்த மாதிரி பிரிஞ்சா கூட நான் அழமாட்டேனாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் நான் தொலைச்சா எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால அழறேன். இந்த ராமன் தொலைச்சா அவருக்கு என்ன தெரியாது, அண்ணா சீதை எங்க போயிருக்காள்னு தெரியும், எப்ப கிடைப்பாள்னு தெரியும். கணக்கு பண்ணி வச்சு வால்மீகி எழுத வச்சுட்டு இருக்காரு இவர். அப்படி இருக்கிறச்ச எனக்கு அவருக்கு சொல்றீங்களேனால் இவ்வளவுதான் இவன் உள்ளத்துல இருக்கிற ஈரம், அவ்வளவுதான் அவனுக்கு இருக்கிற எண்ணம். இப்போ அது ராமனாகவே இருந்தாலும் எதுக்கு நமக்கு முதல் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இவர் எதுக்கு இறங்கி வரணும், அவசியமே இல்லையே. ஆனந்தமா வைகுந்தத்தில் இருக்கிறவர் என்னமோ ராவணனை முடிக்கணும்னு தேவர்கள் கேட்க இறங்கி வரணுமா? உங்க பாடாச்சு ராவணம் பாடாச்சு பாத்துங்கன்னு கேட்டுப்படக்கூடாதா? பண்றது இல்லையே. அப்ப பக்தர்களுக்காக இறங்கி வருகிறாரோ இல்லையோ, இறங்கி வந்தாருங்கிறத நினைச்ச உடனே நம்ம உள்ளம் ஊறுகிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்ப அவருக்கு என்னென்னலாம் பெருமை சேர்க்கறதுக்கு பண்ணணுமோ பண்ண வேண்டும். அப்ப பரகத அதிசய, பெருமானுக்கு அதிசயம் ஏற்படுத்த முடியும், புளியோதரை கொடுத்தும் முடியும், தத்யோதனம் கொடுத்தும் பண்ணலாம், புஷ்பம் சமர்ப்பித்தும் பண்ணலாம், ஆலப்பேஜன கைங்கரியம் விசிறி வீசிறு கைங்கரியம் பண்ணலாம். ஏன் சொல்லணும், இப்ப மாசி மிருகசீரிஷம், இப்ப நாலு நாளைக்கு திருநக்ஷத்திரம் வந்துருச்சுனால் அது பூவிரந்த மல்லியில் எழுந்துருளி இருந்த திருக்கச்சி நம்பிகள் தினப்படி போய் காஞ்சி தேவ பெருமாளுக்கு வாலவியஜனம்ங்கிற கைங்கிரம் தான் திருவாலவட்டம்னு சொல்லுவார்கள். அந்த விசிறி வீசுகிற கைங்கிரத்தை பண்ணால் இப்ப என்ன தேவ பெருமாளுக்கு விசிறி வீசியதான் காத்துடிச்சிருப்பதா? காற்ற பிறப்பித்தவரே அவர், அக்னியை பிறப்பித்தவரே அவர். அவருக்கு போய் நான் விசிறி சுகமாகுமா? நமக்கு வேணா காத்தடிச்சா சுகமாகும் போ, ஆனா அவருக்கு வேணுமான்னு கேட்டால் இதுக்குன்னு மெனக்கட்டு ஒருத்தர் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தாரே, அதை கண்டுதான் பெருமாளுக்கு பெருமை வரும். காத்தடிச்சு அவருக்கு ஒண்ணுமே வராது. இதுதான் நம்ம வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம வந்து போய் ஒரு புட்பத்தை 10 ரூபா கொடுத்து அதை கொண்டு கொஞ்சம் சௌரி பெருமாள் திருமுடிக்கு நல்லா இருக்குமா சமர்ப்பி சொல்லலாம். நானே கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்து புட்பத்தை வாங்கி உதிரி புட்பத்தை வாங்கி தொடுத்தும் செய்யலாம். பல விதம் இருக்கு. இப்போ நானே வீட்டுல தோட்டம் போட்டு தொடுத்தும் கொடுக்கலாம். எவ்வளவு நேரம் அதுக்கு ஒதுக்க போறோம்? நாம என்ன நினைச்சுடுவோம்னா, சாமி இந்த நாம தோட்டம் போட்டு அதெல்லாத்தையும் பறிச்சு தொடுக்கிற நேரத்திலே எத்தனையோ பெரிய காரியங்கள்லாம் பண்ணலாம். அதனால நான் 30 ரூபா கொடுத்து ஒரு முளை வாங்கி அவரை கொண்டு போய் கோவில்ல கொடுத்துட்டு அப்படியே பட சொல்லிட்டேன்ட்டான். ரொம்ப நல்லா இருக்கு. வேண்டிய புண்ணியத்தையும் அவரே வாங்கிட்டு போடுவார். கடைசியில் அதுவும் இவர் கிடைக்காது இல்லை. இப்ப எல்லாத்தையும் அவரை பண்ண சொன்னா அப்ப அவர்தான் புண்ணியத்தையும் வாங்கிட்டு போவார். நாம இன்னும் இதை விட பெரிய காரியத்தை சாதிச்சிட போறதா நினைச்சிருந்து இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிருக்கோம். இப்போ பெரிய காரியத்தை சாதிப்பது நம்மால் இயலாது. அது சபரி பெருமாள் தான் சாதிக்க வேண்டும். அப்ப நாம என்ன பண்ணோம்னால், சபரி பெருமாளுக்குரிய சின்ன கைங்கிரத்தை பண்ணி கொண்டிருந்தால், அவர் திருவுள்ளம் உகக்கும்படிக்கு அடியேன் தொண்டு புரிந்து கொண்டிருந்தால் அவர் பெருமைப்படுகிறார். அந்த பெருமையின் அடியாக என்னென்ன பெரிய காரியம் பண்ணணுமோ அவர் எல்லாத்தையும் பண்ணிவிடுறார். அப்படித்தான் நம்ம பெரியவர்கள் எல்லாமே நடத்திருக்காளே தவிர, நான் அவருக்கு சபரி பெருமாளுக்கு சின்னதா கொஞ்சம் நேரம் ஒதுக்கிவிட்டு ஏதாவது பண்ணிட்டு அந்த நேரத்தை சேமிச்சு பெரிய பெரிய காரியம்லாம் பண்ண போறேன்னால் ஒன்னும் நடக்காது. ஆக பரகத அதிசய ஆதானேச்சையா, பெருமானுக்கு பெருமை சேர்ப்பதற்குரிய ஒவ்வொரு செயல்களையும் யார் செய்து கொண்டே வருகிறானோ, பரகத அதிசய ஆதானம், பெருமானுக்கு பெருமை ஏற்படுத்துவதற்காக இச்சையா, அவருக்கு பெருமை ஏற்படணுங்கிற உள்ள விருப்பத்தோட இச்சையா, உபாதேயத்தமேவ, எந்த செயல் நான் செய்யணும்னு வந்தாலும் உடனே ஒரு சின்ன பரீட்சை வைக்கணுமா, இதனால் நம்ம ஆண்டானுக்கு நம்ம தலைவருக்கு நம்ம சேஷிக்கு பெருமை சேருமா, அவர் முகம் மலருமா, அவர் சந்தோஷப்படுவரா என்று யோசித்தே எந்தெந்த செயல்களை செய்கிறானோ அவன் தான் சேஷன். இதுதான் இப்ப விளக்கம். அப்ப சேஷன்னா யாருன்னால், பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்துவமேவ எஸ் ஸ்வரூபம் சசேஷா. இதெல்லாம் சேஷன்னால் அப்ப நீங்களும் சரி நீங்களும் சரி நீங்களும் சரி அடியனும் சரி யாரா இங்க இருந்தாலும் ஒரு செயல் செய்ய போறோம்னு சொன்னால் இதை செய்யறதுனாலே சௌரி பெருமாளுக்கு முகம் மலருமா, அவருக்கு பெருமை சேருமா, சரி செய்வோம். இதனால அவர் ஒன்னும் முகம் மலராதா, கொஞ்சம் சுணங்கினாப்புல இருக்குமா, கண்டிப்பா அந்த செயல ஈடுபட மாட்டோம். இனிமே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். கூடவே ஒரு புத்தகத்தை கையில வச்சு ஒவ்வொரு செயல் ஆரம்பிச்சோம் எழுதி பார்க்கணும். இப்ப நான் பண்றதுனாலே பெருமாளுக்கு ஏதாவது பெருமை சேருக்குமா, அவர் சிரிப்பறாருனால் அநேகமா 100க்கு 99 வேலை சிரிக்கவே போறதில்ல. அவர் சிரிக்கும்படி நம்ம செய்ய போறது இல்ல. இங்க வரோம் உட்காடுறோம் ஏதோ வம்பு பேசிட்டு இருக்கோம்னால் சட்டுன்னு ஒருத்தர் குறுக்க வந்து, ஆமா இப்பதானே சேஷத்தம் உபன்யாசம் கேட்டு வந்து இங்க யாரையோ பத்தி பேசிட்டு இருக்காப்புல தெரியுது, இந்த பேச்சினால சௌரி பெருமாள் சிரிப்பரோ என்று கேட்டா சிரிப்பா சிரிப்பர், சிரிக்க மாட்டார், சிரிப்பார், சிரிப்பா சிரிப்பார். அப்படி சிரிச்சிடக்கூடாது இல்லையா, சந்தோஷப்பட்டு சிரிக்க வேண்டுமே தவிர போன கேலி பண்ணி சிரிச்சிடக்கூடாது. இத்தனை தூரம் சேஷத்தம் உபன்யாசம் கேட்டுட்டு வம்பு பேசிட்டு இருக்கானே வாசல்ல உட்காந்து அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு விட்டாருனால், இப்ப நம்ம அமாவாசை வருது ஒன்னும் தர்ப்பணமே பண்ணல எழுந்திருக்கவே இல்லை 7:30 வரைக்கும் பகல்ல படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்கனால் இது அவருக்கு பெருமை சேர்க்கிற செயலா? இதுக்காக இவனுக்கு சரீரம் கொடுத்தோம், இதுக்காக ஞானம் கொடுத்தோம், மெனக்கட்டு ஆச்சாரியர்கள் எல்லாரையும் ரிஷிகளை அனுப்பிச்சு என்னென்ன தர்ப்பண மகாத்மம் கயா மகாத்மம் கங்கா மகாத்மம் இத்தனையும் சொன்னேனே உன்னையுமே கேட்டுக்கொள்ளாம இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கானே, அப்ப முகம் சுணக்கமா படுமோ இல்லையோ, சேஷத்தம் போயிடுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் முகம் மலர்ந்துட்டே இருந்ததுன்னா சேஷத்தம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அவர் முகம் மலரல, நான் பண்ண ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து அவர் முகம் குன்றி போச்சுன்னால் சேஷத்தம் போயிடுதுன்னு அர்த்தம். அது எப்படி சுவாமி, நான் தான் இருக்கேன்னு பாருங்க. ஒரு நெருங்கின தொடர்பு ஜீவாத்மா நான், இந்த ஜீவாத்மாவுக்கு இன்றியமையாத அடையாளம் எது? ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் என்னன்னு பார்ப்போம். அந்த அடையாளம் போயிடுத்துன்னா என்னாகும்? அப்ப ஜீவாத்மாவே போயிடுத்துன்னு வச்சுக்கலாமா? இது பேனா, இந்த பேனா எழுதலைன்னா இது பேனான்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டோமோ இல்லையா? இது புஷ்பம், இந்த புஷ்பத்துக்கு மனம் போயிடுத்துன்னா இது புஷ்பம்னு சொல்லுவாளா? இல்லையா சாமி, இது புஷ்பம் புஷ்பம் தானே, சருகுன்னு பேர் மாறிடும். அதுக்கப்புறம் பேரே மாறிப்படும் இல்லையா அதுக்கு? இது சரீரம், இந்த சரீரத்துக்கு உள்ளே உயிர் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் உடல் அப்படிங்கிற அளவு ஓரளவு சொல்லுவா, சரீரம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் உயிர் போயிடுதுன்னு வச்சுங்க, சித்தையில கொண்டு போய் வைக்கிற அளவு இல்லையோ, அப்பவும் சரீரம் தானே சுவாமினால் பிணம்னு பேர். பேர் மாறிடுறதும் இல்லையோ, நம்ம வேணா சரீரம் சரீரம்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அதுக்கு பேர் மாறி போச்சே. அப்ப அதற்கு இருக்கிற அடையாளம் இருந்தா தான் அந்த பேர். வஸ்து இருக்கிறாப்புல தான் இருக்கும், பொருள் இருக்கு, ஆனா பொருளுக்கு பேர் மாறிப்படுறது இல்லையோ. இப்ப இந்த புஸ்தகம் இருக்கு, இப்ப புஸ்தகமா இருக்கும், நாளைக்கு எடுக்கணும்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிழிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், கிழிச்சுட்டு போட்டா என்ன புஸ்தகம்னு சொல்லுவாளா? காகித குப்பை, பேர் மாறிடுச்சு பாருங்க. ஆனா இதே காகித குப்பையாலதான் புஸ்தகம் ஆகப்பட்டிருக்கு, காகித குப்பையினாலதான் புஸ்தகம் இருக்கு. கிழிச்ச உடனே அதன் பயன்பாடு மாறி போச்சு இல்லையா, இனிமே அதை எழுத முடியாது, பார்த்து படிக்க முடியாது இல்லையா, அப்ப அதை காகித குப்பைன்னு சொல்றோம். அதே போல ஜீவாத்மாவுக்கு அடையாளம் இருக்கா, அந்த அடையாளம் இருந்தா ஜீவாத்மா இருக்குன்னு அர்த்தம், அந்த அடையாளம் போயிடுத்துன்னா ஜீவாத்மாவே போயிடுத்துன்னு அர்த்தம். வேற ஏதோ பேர் வரலாம், அது அடிய மறுக்கல, ஆனா அந்த ஜீவாத்மா போயிடும், அது என்ன அடையாளம்? அத போல ஒரு அடையாளம் இருக்கணுமானால் இப்ப வரிசைய ஒவ்வொரு அடையாளமா சொல்றேன், அதுல எதது இருந்தா இருக்கு இல்லைன்னா இல்லேன்னு சொல்லுங்க. ஒரு சமயம் ஒரு போட்டி, அக்னிக்கும் வாயுவுக்கும் இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாருக்கும் போட்டி. இந்த ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்புல ஒவ்வொரு புலன்ல உட்காந்துருக்கா, மூக்கு நாக்கு காது கண்ணு தோல் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இது எல்லாத்தோடையும் இப்ப போட்டி வந்துருக்கு. எல்லாரும் பிரம்மாவிடத்துல போய் நின்னான், யார் நாங்க சிறந்தவா? ஒவ்வொரு இந்திரியமா சண்டை போட்டுது, கண்ணு சொல்லிது என்ன இருந்தாலும் கண்ணு இல்லைன்னா என்ன புரியுது, நான் தான். காது சொல்லிட்டு என்ன இருந்தாலும் வாழ்த்தினாலும் வெஷாலும் கேட்கணும்னா நான் தான், அதனால நான் தான். கை சொல்லிட்டு காலை பாரு, இப்ப பிரம்மாட்ட நாங்கள்லாம் வந்ததே காலால தானே, இல்லைன்னா இந்த போட்டிக்கு வந்திருப்போமோ, இப்போ நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு பிராணவாயுவும் போட்டிக்கு வந்துருது. அது வந்து என்னை வள்ள என்னமோ பேசிட்டு இருக்கப்போ, நான் இல்லாட்டா ஏ தீவன் அப்படின்னு அவளும் பேசினான். பிரம்மா என்ன பண்ணா, ரொம்ப சாமர்த்தியமா, நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஒரு பரீட்சை வச்சுங்க, ஒவ்வொருத்தரா ஒரு மாசம் வெளியூர் போங்க, ஒரு உடம்பு எடுத்துங்க, அந்த உடம்புல இருந்து கண்ணு ஒரு மாசம் வெளியூர் போகணும் என்ன ஆச்சு பாப்போம், காது ஒரு மாசம் வெளியூர் போகணும் என்ன ஆச்சு பாப்போம், அதை வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன்னா, திரும்ப வந்தா கண்ணு வெளியில போச்சு போச்சு, ஒண்ணு இல்ல அவமாட்டுக்கு வாழ்ந்துதான் இருந்தப்ப, நல்ல வேலை கண்ட கண்டதை பாக்குறதான் நின்று சாமி நிம்மதியா விட்டான். இதனால ஒண்ணு ஆள போல் இருக்கு, இப்போ கண்ணால ஒண்ணு நடக்கல, சரி காது வெளியில போச்சு, ரொம்ப திருப்தியா போச்சு. யார் வெயிருந்தும் காதலே வெளியே இல்லையா, அவாவா வச்சுட்டு இருக்கா, இனிமே இவன் காதல வாங்க போறது இல்லை, இப்போ கண்ட பேச்சு காதல விழாது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மூக்கு போச்சு, முகரவே முடியலன்னார், வேண்டாம் நன்னா நாக்கு சாப்பிடணும், இதுக்கு எதுக்கு மூக்கு அப்படின்னு சொல்லி அத்தியம் வேண்டான்னு விட்டான். ஒவ்வொன்னு போறச்சே போறச்சே ஒண்ணுமே ஆல. இவ எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, நாம இருந்தாத்தான் வாழ்க்கைய நினைச்சிருந்தோம், நாம கிளம்பி போனப்புறம் இவன் ஒண்ணு அசரவே இல்லை, இனிமே நம்ம வெளியில இருந்தோம் நம்மள வாண்டான்னு ஒதுக்கினாலும் ஒதுக்கிடுவான்னு எல்லாம் உள்ள ஓடி வந்துருச்சு. என்ன நமக்கே என்ன பயமா இருக்கும், இப்ப இந்த கோவில் உற்சவம் எல்லாம் இருப்பாருங்க, விடாம வருஷா வருஷம் வந்துடுவார் சாமி, ஏன் அவர் மட்டும் வந்துடுறாருனால் அது அவர் இல்லைன்னா ஓடாது, அதனால வந்துடுறார் சொல்லலாம். ஆனா அவரை உள்ளுவரை கேட்டா என்ன சொல்லுவார், நான் ஒரு வருஷம் வராம இருந்தாலும் உற்சவம் நடந்துடும், ஆனா அதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன புரிஞ்சுடுவான்னா, இவர் வராட்டாலும் உற்சவம் நன்னாத்தான் நடக்கும்னு புரிஞ்சுடுவா, அத அவ தெரிஞ்சுக்க வேண்டாமேங்கிறதுக்காக தான் நான் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கேங்கிறான். இதுதான் இப்ப அவருடைய நிலைமை, எப்படி வச்சுக்கலாமோ இல்ல, இப்போ அப்ப நாம வந்துட்டு இருக்கோம்னா நம்மால நடக்க போறது இல்ல, சௌரி பெருமாள் தான் நடத்த போறார், ஆனா ஏன் இவன் வந்துட்டு இருக்கான், வராட்டாலும் நடந்துடுமோ இல்லையோ, அப்ப அடுத்த வருஷத்துல இருந்து சாமி முடிஞ்சா வாரும் விடுவா, வருஷா வருஷம் வா வான்னு சொல்லிருந்தவா பாரு உன்மால முடிஞ்சா வாரும் அப்படின்னு சொல்லி கை கூப்பிட்டாள்னா இல்ல, அதனாலதான் இப்ப இந்த கண்ணு காது மூக்கு தான் இதேதான் பாடா போச்சு, நம்ம வெளியில போனாலும் இவன் ஒண்ணு அசரல, ஆனா நம்ம போவே வேண்டாம் திரும்ப வந்துருத்தலாம், அப்பதான் பிராணவாயு முடிச்சுண்டு நான் வெளியில போறேன்னு போனா என்ன ஆகும், பிராணவாயு வெளியில போறதுக்கு முயற்சி ஆரம்பிச்ச உடனே கண்ணு பஞ்சடைஞ்சது, காது கேட்கலே, நாக்கு ஒட்டி போச்சு, கைகால் நெடுங்க ஆரம்பிச்சது, நிக்க முடியல, சாயரா மயக்கம் வருது, என்னென்னமோ மாறுதல் வந்து உடலுக்கு, போயிட்டா போயிடும் பெண்ணு மாறிட போறது, ஆனா போல அது போறதுக்கு முயற்சி, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கச்சேவே ஆபத்து ஆரம்பிச்சிடாத உடம்புக்கு, பார்த்த உடனே சொல்லிட்டு மத்ததெல்லாம் பிராணவாயு நீ தான் தலைவன் ஒத்துணுட்டோம், நீ தான் முக்கியம், நாங்க எல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, நீ இரு அப்படின்னு ஒத்துணுட்டாலும் இல்லையோ, அப்ப அந்த இடத்துக்கு என்ன அடையாளம் ஆயிடுத்து, பிராணவாயு தான் முக்கியம்னு ஆயிடுத்து இல்லையோ, அப்ப ஏதோ ஒன்னு இல்லைன்னால் வஸ்து போயிடும், அது இருந்தா இருக்கும், அது இல்லைன்னா போயிடும், இதத்தான் இன்றியமையாத அடையாளம்னு சொல்றோம். இன்றியமையாதானே அது போக முடியாது, மத்ததெல்லாம் போனாலும் போகலாம் நிற்கும், ஆனா இது போயிடுத்து போயிடும் அர்த்தம். அத போல இந்த ஜீவாத்மாவுக்கு எது இன்றியமையாத அடையாளம், ஆத்மாங்கிறது இருக்குன்னால் இது இருந்த ஆத்மா இருக்கு சாமி, இது இல்லைன்னா ஆத்மாங்கிற வஸ்துவே இல்லை என்று ஒன்னு இருக்கா, இருக்கு பாப்போம். நம்ம உடல் இருக்கா, இந்த உடல்ல இருந்து ஆத்மா வேறுபடுத்தணும் இல்லையோ, முதல்ல ஆத்மா உடலும் ஒன்னா, நீங்க தான் யோசிப்பா சொல்லணும். ஆத்மாவும் சரீரமும் ஒண்ணும். ஆமா சுவாமி, இப்ப நான் இருக்கேன், என்ன கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே நான் வரையணும் இல்லையோ? வரதுல இருந்து இப்ப எனக்கு தெரியுது. அப்ப சரீரமும் நானும் ஒண்ணுதானே? கிருஷ்ணன் ஆத்மாவை சொல்லுவீரா, கிருஷ்ணன் சரீரத்தை சொல்லுவீரானால் அவளெல்லாம் நான் யோசித்தது இல்ல சுவாமி. ஏதோ பிறந்தோம் படிச்சோம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தா யாருக்கு தெரியும்? இப்போ ஏதோ கூப்பிட்டா வருவோம், பிரதாபம் கொடுத்தா வாழ்ந்துட்டு போவோம். இது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர, இது ஆத்மாவை கூட்டமா சரீரம் வந்துதா தூங்கித்தா ஆத்மா தூங்குமா சரீரம் தூங்குமானால் தெரியாது. ஏதோ உண்டது போட்டத்தை சாப்பிடுறோம் எழுந்திருக்கிறோம், இதுக்குள்ள 1000 குடும்பம் 1000 பேச்சுக்கள் வருகள் இப்படியே படுத்த தவிர, திடீர்னு ஒருத்த தேகமா ஆத்மாவான்னு கேட்டால் தெரியல, இவரதோ வேதாந்தி குழப்ப வரார் சுவாமி விடுவோம். அவளோட ரொம்ப பேச்சே வச்சுக்க மாட்டோம். இப்போ இவரது தேகம் ஆத்மான்னு பேச ஆரம்பிச்சிட்டார், இனிமே வேதாந்தம் பேச போறாரு போடுறது நமக்கு இவரோட ஆகாது. இப்போ குழப்பி பேசினால் புரியாம பேசினா வேதாந்தின்னு பட்டம் உடனே கிடைச்சிடும். மத்த எதை பண்றமோ இல்லையோ உடனே கூப்பிடுவா, மேடையெல்லாம் போடுவா, இந்தா பட்டம் வச்சுக்கோ பரம வேதாந்தி புரியாம பேசுவார். எதுக்கு அது கொடுக்குறா? இனிமே விட்ட ஜாகிரதையா இருந்தோன்னு ஊருக்கு சொல்றது. பாத்துங்க இவர் இப்படியேதான் பேசிட்டு பண்ணிட்டு, தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர். வேறுபட்டவர்னு எங்கிருந்து புரிந்து கொள்ளலாம்? இத்தனை போனாலும் தேகம் அப்படியே இருக்கு, ஆத்மா போனா தேகம் உழுந்துடுறது. இன்னொன்னு, தேகம் உயிரோட இருக்கிற சமயத்துக்கு ஆத்மா உள்ள இருக்கிறச்சே ஆளு பேரு அம்பு தும்பு எல்லாம் இருக்கு. முடிஞ்சு போச்சுன்னா பேச்சு மூச்சு ஒண்ணுமே இல்லையே. இப்போ இது உடல்ங்கிறது அக்ரிணை பொருள், ஆனா இது உயர்கிணை ஆத்மாங்கிறது. உடலை சொன்னா ஜடப்பொருள், ஆத்மா அறிவுடையவன். அங்கதான் வித்தியாசம் வந்தது. உடலுக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. அப்ப ஞானம்ங்கிறது முக்கிய அடையாளமா வச்சுக்கலாமா? ஞானம்ங்கிற அறிவு, அறிவுடையவன் ஆத்மான ஞாத்திருத்தம்னு தான் அந்த அடையாளம். ஞாத்திருத்தம் அறிவுடைய தன்மை. ஆத்மாவுக்கு இருக்கிற முக்கிய அடையாளம் எது? எல்லாத்திலேருந்து எதை அதை மாத்தி கொடுக்கும்? இந்த கட்டையிலேருந்து மாத்தணும், மண்டபத்திலேருந்து மாத்தணும், கோபுரத்திலேருந்து மாத்தணும், வேஷ்டியிலேருந்து மாத்தணும், எல்லா இந்த பந்தல்லேருந்து மாத்தணும், எல்லாத்திலேருந்து ஆத்மாவை எப்படி சுவாமி வேறுபடுத்தி சொல்லுவீர்? ஒரே அடையாளமா இருந்தோம். நீங்க கண்ணால பார்த்து கேட்டு தொட்டு முகர்ந்து ருசித்து எது பண்ணாலும் அத்தனை ஜட பொருள் அறிவு கிடையாது. இதுக்கு அறிவு உண்டோ? இந்த கட்டைக்கு அறிவு உண்டோ? இந்த விளக்குக்கு அறிவு உண்டா? இந்த கோபுரத்துக்கு அறிவு? ஒண்ணுத்துக்குமே அறிவு கிடையாது இல்லையோ. ஆனா ஆத்மாவுக்கு அறிவு இருக்கும் இல்லையோ. அப்ப எது முக்கியமா வித்தியாசப்படுத்துறது, வேறுபடுத்துறது? அறிவுடைய தன்மை, ஞாத்திருத்வம். அதுதான் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற முக்கியமான அடையாளம். அது எதுல இருந்து மாறுபடுத்தும்? மற்ற ஜட பொருள்கள் மாறுபடுத்திடும். முக்கியமா நம்ம தேகத்திலேருந்து ஆத்மாவை மாறுபடுத்தி சொல்லிடும். இதைத்தான் இப்ப முதல் அடையாளமா வச்சுங்கோ. ஆனா இது கடைசி அடையாளம் இல்ல. இப்போ இதை சொல்லி முடிச்சுடுறேன். முடிச்ச அப்புறம் தான் தப்புன்னு தெரியும். சாமி, நீ 6 மணி கழிச்சு தப்புன்னு சொல்றதுக்கு இப்ப சொல்லிடலாம் மொழி. இதுக்கு எதுக்கு சொல்லிருந்தா? அம்மா, படி ஏறித்தான் தப்புன்னு சொல்லணும். முதல்ல சொல்லிட்டா சரியா புரியவே புரியாது. இப்போ அப்ப தேகத்தை விட ஆத்மா வேறே. எது அடையாளம்? ஞாத்திருத்தம், அறிவுடைய தன்மை. இது சரி, தேகத்தை விட ஆத்மா வேறேன்னு சொல்லிட்டு பரமாத்மா, ஆத்மா வேற பரமாத்மாவும் வேறதானே. இப்ப பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா விடத்திலேருந்து வேறுபடுத்தணும்னா என்ன சொல்லலாம்? ஞாத்திருத்தம்னு சொல்லலாமா? ஞானம்னு சொல்லலாமான்னாலும் சொல்ல முடியாது பாருங்க. ஏன்னா பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு. அப்ப ரெண்டுத்துக்கும் வேறுபடுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லையா? தேகத்துக்கு ஞானம் கிடையாது, உடல் ஞானமற்றது, ஞானசூன்யம், ஜட பொருள். ஆனா ஆத்மா ஞானமுடையவர். அதுல ஞாதிருத்தம் சொல்லிட்டோம் சரியப்படுது. ஆனா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறுபாடு கூறுக. இந்த புஸ்தகத்தெல்லாம் போடுறா தெரியுமா? 6 வித்தியாசங்கள் கூறுக. ஒரே மாதிரி படத்தை போட்டுடுவான் அப்போ. ஆனா அந்த பையன் கையில வச்சிருக்கிற பந்தில் இருக்கிற ஒரே ஒரு கோடு மட்டும் வேற மாதிரி. நம்ம கண்டு அப்படி வழக்கண்ணை விட்டு தேடி கேடு அப்படி இப்படி கண்டுபிடிச்சு இதுதான் அப்படிங்கிற மொழி. அத போல இப்ப தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு சொல் சொன்னா கிடுகிடுகிடுன்னு வித்தியாசம் சொல்லணும். இப்போ இதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு அறிவு உண்டு. இது ஸ்தூலமா இருக்கும், அது சூக்ஷ்மமா இருக்கும். இருக்கே 6 வசனத்துக்கு எப்படி நம்ம பருவை குறைக்கணும் தெரியாம ஓடு ஓடுன்னு காத்தாலும் எல்லாரும் ஓடிட்டு இருக்காளும். அதுதான் இந்த சரீரத்துக்கு இருக்கிறது. இப்போ ஆத்மா அதெல்லாம் இல்லையா? சுசூக்மா இருக்கும் இல்லையா? அது ரொம்ப சின்னது, அணுமாத்திரமா இருக்கு. தேகம் ஸ்தூலமா இருக்கு. தேகத்துக்கு அவயவங்கள் இருக்கு, கையு காலு மூக்கு நாக்கு. ஆத்மாவுக்கு அவயவங்களே கிடையாது. ஆத்மான்னு இருக்குமே தவிர ஆத்மாவுக்கு கை கால் மூக்கெல்லாம் இருக்குமா? தேகத்துக்கு உடம்புக்கு தான் கையும் காலும் மூக்கும். அப்ப ஆத்மாவுக்கு கைகால் அவயவங்கள் கிடையாது. ஆத்மா ஸ்தூலமா இருக்காது, ஆத்மா அறிவுடையதா இருக்கும், ஆத்மா நித்தியமா இருக்கும். தேகம்னா ஒரு நாள் போயிடும் இல்லையோ? ஆத்மா போகவே போகாது இல்லையோ? அப்ப தேகம் அனித்யம், ஆத்மா நித்யம். தேகம் அறிவற்றது, ஆத்மா அறிவுள்ளது. தேகம் ஸ்தூலமா இருக்கும், ஆத்மா சூக்ஷ்மமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி, தேகம் அவயவத்தோட இருக்கிறது, ஆத்மா அவயவம் இல்லாதது. என்ற வித்தியாசங்கள் எல்லாம் புரிஞ்சது. ஆறு வித்தியாசம் சொல்லிட்டேன் சுவாமி, இது சரியா போச்சு. இப்ப இத போல பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறுபாடு கூறுக என்ற உடனே முதல் கேள்வி என்ன வரும், சரி இப்ப இதெல்லாம் சொன்னீரோ சூக்ஷ்மமா இருப்பார்னு பரமாத்மா? ஆமா சூக்ஷ்மமா தான் இருப்பார். ஞானமுடையதா இருக்கே ஜீவாத்மா, பரமாத்மா ஞானமுடையவராத்தான் இருப்பார். நித்தியமா இருக்கே ஜீவாத்மா, பரமாத்மா நித்தியமா தான் இருப்பார். ஆக மொத்தத்தில் இருக்கிற வித்தியாசம் போயிடுச்சு. இப்போ